அபிமானம், ஒரு கர்வம், ராகம், ஆசை, அது கிடைக்கலைன்னா துவேஷம், இவையெல்லாம் இருக்குன்னா சமம் வரலைன்னு. ஒரு மனுஷனுக்கு கர்வமா இருக்கிறதோ, எதைப்பட்டாலும் இது வேணும் வேணும்னு ஆசைப்படுறதோ, அது கிடைக்கலைன்னா எல்லாரையும் வெய்யறதோ, துவேஷிக்கிறதோ, இவையெல்லாம் இருந்தா இன்னும் அவர் புலனை அடக்கலைன்னு தெரியும், மனசை அடக்கலை. ஏதோ ஒரு பொருளை ஆசைப்படுறோம், அந்த கிடைக்கலைன்னா சரி அவ்வளவுதான் கொடுப்பேன் அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிறது இருக்காத வாழும். நான் நினைச்சு அதை கிடைக்கலைன்னா விட்டேனே பார் அப்படின்னு ஒரு கர்வமும் ஒரு துவேஷமும் அவளுக்கு வரும், அது வரப்படாது. அது இல்லாம இருந்தேன்னா அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு வழி அப்படின்னு. நகி சமாதி சாதன ரஹிதஸ்ய அபிமான ராகத்வேஷாதி யுக்தஸ்ய, சம்ஸ்கிருதத்துல அபிமானம்னு கர்வம்னு அர்த்தம், தமிழ்ல அபிமானம்னு அன்புன்னு அர்த்தம். கொஞ்சம் பார்த்து ரொம்ப அபிமானத்தோட இருக்கான்னா அன்போட இருக்கான்னு அர்த்தம், எப்படி அறியணும் நீங்க? பாக்கிய பிரத்தியத்தினால் அறிய முடியாது. கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய துளிகளால் பொறிகளால் ஏற்படக்கூடியதான அறிவுகளால் ஒரு நாளும் பிரம்மத்தை அறிய முடியாது. பொறிகளால் ஏற்படக்கூடியதான அறிவானது அது அப்பிரம்மத்தை காட்டுமே தவிர பிரம்மத்தை காட்டாது. ஏன்? அது எல்லாமே மித்யா பிரத்தியம். மித்யா பிரத்தியம்னு பொய்யான அறிவுகள், கண்ணாலேயோ காதாலேயோ வரக்கூடியதான அறிவுகள் எல்லாம் பொய்யான அறிவுகள். பொய்யான அறிவுகளானது உண்மையான பொருளை காட்டாது. மித்யா பிரத்தியம் மித்யா வஸ்துவை சொல்றதுனால்தான் அதுக்கு மித்யா பிரத்தியம்னு பேர் வச்சது. பொருளை ஒரு பொருளை வேறு விதமாக காட்டுவதனால அல்லவோ அதற்கு மித்யா என்ற பெயர். ததபாவதி தற்பிரகாரக ஞானம், வெள்ளி இல்லாததை வெள்ளி என்று காண்பிக்கிறதுனால் வெள்ளி ஞானத்தை பொய் என்று சொன்னேன். வெள்ளிய பொய் ஏன்னு சொன்னேன்? அது வெள்ளி இல்லாத போனாலும் கிழிஞ்சலாக இருந்த போதிலும் அந்த கிழிஞ்சலை நாம் என்ன சொன்னோம்? வெள்ளி என்று காட்டி கொடுத்தது, ஆகையால் அதை நாம பொய் என்று சொன்னோம். அதே போல லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை, கேவலமான பிரம்ம மாத்திரமாக இருக்கக்கூடியதான பொருள்களை தூணாகவும் குடமாகவும் செவராகவும் மனுஷனாகவும் காட்டி கொடுக்கிறது. இவை எல்லாம் பிரம்மந்தான், இதற்கு அதிர்ஷ்டானம் பிரம்மந்தான். ஆனா இது வேற விதமாக பிரம்மத்தை மறைச்சு அபிரமமாக காட்டி கொடுக்கிறது. ஆகையால் இவைகளுக்கெல்லாம் என்ன பெயர்? மித்யாக்யானம் இருக்கு. பொய்யான அறிவானது உண்மையான பரம்பொருளை ஒரு நாளும் காட்டாது. ஆகையால் வியாவிரத்த பாக்கிய மித்யா பிரத்ய கிராக்கியத்வாத் பிரம்மணா, பிரம்மத்தையோ என்றால் அறிவது மித்யா பிரத்யங்கள் வெளியில இருக்கக்கூடியதான பொய்யார அறிவுகளால் அறிவுகளெல்லாம் நீக்கப்பட்ட பிறகுதான் பிரம்மமானது அறியப்படும். எதுவரைக்கும் பாக்கிய பிரத்யங்கள் ஏற்படுகிறதோ நமக்கு அது வரைக்கும் பிரம்ம ஞானம் ஏற்படாது. வெளியில புரிகளால் ஏற்படக்கூடியதான அறிவுகளெல்லாம் நீக்கப்பட்ட பிறகுதான் பிரம்ம ஞானமானது ஏற்படும். யஸ்மாச்ச அக்னியாதீனாம் ஜயாபிமானம் சாதயதி. பாருங்க, அக்னியாதிகளுக்கெல்லாம் நாங்க தான் ஜெயிச்சோம் நாங்க தான் ஜெயிச்சோம் ஏறக்கூடியதான ஒரு அபிமானம் ஒரு கர்வம் இருந்தது, அதை சாதயதி போக்குகிறது. இவளுக்கெல்லாம் கர்வம் இருந்தது, கர்வத்தை போக்கி அப்ப கர்வம் இருந்தால் ஆத்ம ஞானம் வராது அப்படின்னு அதை போக்கி அப்புறம் ஆத்ம ஞானத்தை சொல்றது. ததஸ்ட பிரம்ம விஞ்ஞானம் தர்சயதி அபிமான உபசமே. அதோட இல்ல, எப்பொழுது இந்த கர்வமானது உபசமிச்சு போச்சோ, கர்வமானது போச்சோ, அவளுக்கு நான் எல்லாவற்றையும் எரிப்பேன் நான் எல்லாவற்றையும் உலர வைக்கேன் என்றதான ஒரு அபிமானங்களா இருந்ததோ அவளுக்கு, அதெல்லாம் போன பிறகு பிறகு இந்த பிரம்ம விஞ்ஞானம் அவளுக்கு ஏற்பட்டது என்கிறத காமிக்கிறது. அயல் கர்வம் வந்து அதெல்லாம் டூம்டு சார், இனிமேல முடிய முடியாதவன், அதெல்லாம் தொலைஞ்சான்னு சொல்லல நம்ம மதம். கர்வம் இருந்தால் வராது, கர்வம் போன பிறகு மறுபடியும் அது மாதிரி இல்ல கர்வம். எப்படிப்பட்டதான கர்வமா இருந்த போதிலும் அந்த கர்வமானது போக்கி அவளை சரியான வரைக்கு கொண்டு வந்து அவளுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது. ததச்ச பிரம்ம விஞ்ஞானம் தர்சயதி அபிமான உபசமே தஸ்மாத் சமாதி சாதன விதார்த்தா விதானார்த்தா அயமர்த்தவாதா. ஆயால் இந்த அர்த்தவாதமானது எதற்காக? சமாதி சாதன விதானார்த்தா. ஒரு மனிதனுக்கு சமம் தமம் புலனை அடக்குவது மனதை அடக்குவது அதே விதமாக பொறுமை திதிக்ஷா ஸ்ரத்தா மனசில் ஏகாக்கிரதை இப்படிப்பட்டதான சில சாதனங்கள் வேண்டும். அந்த சாதனங்களை விதிப்பதற்காகத்தான் இந்த அர்த்தவாதம் என்று தெரிகிறது. ஆயால் பிரம்மாதேவேபியோ ஜீவிதிக்கேறக்கூடியதான ஒரு மந்திரமானது எதற்காக சொல்லப்படுறது என்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்க. ஒன்னு, அதிகமாக முயற்சி எடுத்துக் கொள்ளணும், அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல, அதுக்கு முயற்சி அதிகமா எடுத்துக்கணும், ரொம்ப கட்டமா இருக்குன்னு விட்டுறப்படாது, வேற வழி இல்லை. இன்னைக்கு இல்லாத போனாலும் எந்த ஜென்மாவனாலையும் இருந்தாலும் இதை அடைஞ்சு இதனாலத்தான் முக்தி. அதை அடையதோ சிரமம், சிரமமா இருந்த போதிலும் அது சிரமமா இருக்குன்னு விட்டுறப்படாது, அதுக்கு சிரவண மன்னாதிகள் பண்ணி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்வதற்கா பிரம்மாதேவி அபியோபிதிக்கேன்னு முதல் காரணம் சொன்னார். இரண்டாவது காரணம், ஒரு மனிதனுக்கு புலன்களை அடக்குவது மனசை அடக்குவது எனக்கூடியதான சமதமாதிகள் சாதனங்கள் வேண்டியிருக்கு. அது இல்லாத போனால் கர்வம் ராகம் துவேஷம் இவைகள்லாம் இவளுக்கு வந்துவிடும். அவைகள் இருக்குமே ஆனால் கர்வாதிகள் இருக்குமே ஆனால் அவனால் ஆத்ம தத்துவத்தை அடைய முடியாது. ஆகையால் அது போன பிறகுதான் அடைய முடியும். ஆகையால் அவைகள்லாம் நீக்கே சமாதிகள்லாம் அவருக்கு வரவழைக்கணும் என்பதற்காகவாவதும் இந்த கதையானது சொல்றது அப்படின்னு ரெண்டாவது காரணம் சொன்னார். இப்பொழுது சகுணோபாசனார்த்தோவா அபோதிதத்வாத், ரொம்ப பேருக்கு கீழ உபனிடத்தை வாசிச்ச பிறகு சகுணோபாசனை எல்லாம் பண்ண வேண்டாம்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு சொல்லிருக்கு. அறிவதுதான் பிரம்மமே தவிர உபாசிப்பது பிரம்மம் இல்லை அப்படின்னு கீழே சொல்லியிருக்கிறதுனால சகுணோபாசனம் விட்டு விடலாம் ஆரம்பிச்சு முதல்ல காலம்பிரே காயத்ரி உபாசனத்தை விட்டுருவான். காலமே சந்தியா உபாசிஷ்யே பிராத்த சந்தியா உபாசிஷ்யே விட்டுருந்தான். ஏண்டா இதனால மோட்சம் இல்லையே இது எதிர்க்க? ஜனங்களுக்கு அபிப்பிராயம் என்ன? ஏதாவது ஒரு வழி வந்தா உபாசனத்தை விட்டுருவா. இந்த உபாசனமானது விடப்படாது என்பதற்காக இங்க உப கதையை சொல்றது. சகுணோபாசனம் அத்தியந்தம் முக்கியம், ஆனா அது பிரம்மம் இல்லை. சுத்த பிரம்மம்னு சொல்லல, ஆனா சுத்த பிரம்மத்தை அறிவதற்காக அது ரொம்ப வேண்டியிருக்கு. அது இல்லாத போனால் சுத்த பிரம்மத்தை அறிவதுங்கிறது மிகவும் சிரமம். ஆகையால் சகுணோபாசனமானது அவசியமாக இருக்கு என்று சொல்வதற்காகவும் மேல இந்த கதை இருக்கு. சகுணோபாசனார்த்தோவா அபோதிதத்வாத் நேதம் எதிதம் உபாசதே இது உபாசியத்துவம் பிரம்மணா அபோதிதம். கீழே நேதம் எதிதம் உபாசதே என்று ஐந்து முறைகள் சொல்லி ஒவ்வொரு தரமும் எச்சுஷா நபஸ்யதி ஏன சற்றும் சிபஸ்யதி ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் ஏதம் உபாசதே என் மனசான மனுதே ஏனாஹோர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் ஏதம் உபாசதே எச் ஸ்ரோத்ரேண சுருணோதி ஏன ஸ்ரோத்ரமிதம் மதம் ஸ்ருதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் ஏதம் உபாசதே அப்படின்னு ஒரு அஞ்சு தர சொல்லி நமக்கு உபாசனை கிட்டே போகாதேன்னு சொல்லிடுது. அது சொன்னதுனால ஜனங்கள் என்ன சகுணோபாசனத்தை விட்டுருவாளாம். சகுணோபாசனம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். எங்க பண்ணிட்டு இருக்கோம்? காலம் எழுந்ததுமே காயத்ரி உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பஞ்சாட்சராதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அக்னி உபாசனம் பண்ணிருக்கோம். அதோட இல்லாம வரலட்சுமி விரதம் அது இது இது போல உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அநேக விதமான சகுணோபாசனைகள்லாம் இருக்கு. துர்கா லட்சுமி சரஸ்வதி ஏதோ உபாசனம் பண்ணி கொண்டிருக்கா அவள்ல. அந்த உபாசனைகள்லாம் தப்பு, அதை பண்ணப்படாதுன்னு ஒரு ஐடியா வந்துருவான். அது வரப்படாது, அது வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றதுக்காக. என்ன நேதம் எதித உபாசதே இது இந்த மந்திரத்தினால் உபாசியத்துவம் பிரம்மணா அபோதிதம், பிரம்மத்தை உபாசனம் பண்ணப்படாது என்று சொல்லப்பட்டது. அபோதிதம் நிராகரிக்கப்பட்டது, உபாசியத்துவம் இல்லை என்று நீக்கப்பட்டது. அபோதிதத்வாது அனுபாசியத்துவே பிராப்தே, எப்பொழுது அது நீக்கப்பட்டதோ அதை உபாசனம் பண்ணப்படாது என்றதானது. புரிந்து கொண்ட பிறகு தசைவ பிரம்மணஹா சகுணத்வேன அதிதெய்வம் அத்தியாத்மஞ்ச உபாசனம் விதாதவ்யம். ஆகையால் அது பண்ணப்படாதுன்னு சொன்னதுனால ஜனங்கள்லாம் விட்டுற போற, அது விடப்படாது என்கிறதுக்காக அந்த பிரம்மத்திற்கு சகுணத்வேன சகுணமாக அதிதெய்வம் அத்தியாத்மம் தேவதா சம்பந்தியாகவும் சரீரத்திலையும் அதை உபாசனம் விதாதவ்யம் அது உபாசனத்தை விதிக்க வேண்டும். தஸ்ய தத்வனம் தத்வனம் இத்யுபாசிதவ்யம் அப்படின்னு மேல போய் சொல்றது. ஆகையால் இதை உபாசனம் பண்ணணும் என்று சொல்றதற்காக இத்தியேவ மர்த்தோவ அதிதெய்வம் தத்வனம் இத்யுபாசிதவ்யம் இதிஹி வக்ஷ்யதி அப்படி அதிதெய்வம் தத்வனம் என்று உபாசிக்கணும் அப்படின்னு மேல சொல்றதுனால உபாசனம் பண்ணணும் என்பதற்காகவும் இந்த அம்சமானது ஏற்பட்டிருக்கு. முதல்ல உபாசனம் பண்ண வேண்டான்னு வைவானே, அப்புறம் உபாசனம் பண்ணுன்னு சொல்லுவானே, சேத்துல காலை வைப்பானே, அப்புறம் காலை அலம்புவானே, என்ன சார் நன்னா இல்லையே உபனிட்டு அப்படின்னு சந்தேகப்படுறது. ஆனா அதற்கு பதில் என்ன, கீழே சுத்த பிரம்மத்தை பத்தி பேசிருக்கு. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனா என்றதான ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது எந்த சுத்த பிரம்மம் இருக்கோ அது உபாசியம் இல்லை, அந்த பிரம்மமான சுத்தமான ஒரு ஸ்வரூபம் அறிவது தவிர அதை வேற விதமாக சொல்லப்படாது முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த சுத்த பிரம்மத்தை சொன்னோம். இங்கே உபாசனம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம், அப்படி அகண்டமாகவும் சுத்தமாகவும் நிர்மலமாகவும் ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியதான பிரம்மத்தை அறிவதற்கு உபாசனம் எனக்கூடியது ஒரு சாதனம் ஒரு வழி. ஆகையால் வழி இல்லாமல் மாடி இருக்கு உபரகே இருக்கு, ஆனா படிகட்டு இல்லை சார் எப்படி ஏறுறதுன்னு, அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கும் ஏற முடியுமா, அதுக்கு ஒரு படிகட்டு இருக்கணும் இல்ல ஏதோ ஒரு ஏணியாவது இருக்கணும், இல்லைன்னா நாம குரங்கா மாறணும் அவ்வளவு வேற வழி. அப்ப அதுக்கு ஏணி இல்ல படிகட்டும் இல்லைன்னா ஏற முடியாது அந்த சௌதத்தை, அதுக்காக ஒரு ஏணியோ படிகட்டோ உங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் சகுண உபாசனம். சோ சகுண உபாசனமானது என்ன, அதை அடைவதற்கு ஒரு வழி, சுலபமாக அதை அடைவதற்கு ஒரு வழி, அந்த வழியே பிரம்மம்னு சொல்லாதீங்க. பிரம்மத்தை அடைவதற்கு சகுணோபாசனையானது ஒரு வழி. ஆனா முக்கியமானது தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலானது சுத்த பிரம்மம். ஆகையால் கீழே பிரம்மத்தை உபாசியம் இல்லைன்னு சொன்னேன், இங்க உபாசனையானது தேவை இருக்கு சகுணோபாசனம் என்கிறது எதற்காக, அந்த பிரம்மத்தை அடைவதற்கு இது ஒண்ணுத்தான் வழி, மறுபடியும் வேற ஏதோ ஆயிரம் வழி இருக்கு. எத்தனை நாள் நீங்க கர்மாவை பண்ணினாலும் எத்தனை ஜென்மாக்கள் கர்மாக்கள் பண்ணினாலும் சித்தத்துக்கு ஏகாகிரத வரணும் ஏறால் ஒரு நாள் உபாசனை பண்ணித்தான் ஆகணும். ஏதாவது உபாசனம் எடுத்துக்கோ, சிவ உபாசனமோ சக்தி உபாசனமோ அல்ல சுப்பிரமணிய உபாசனமோ சூரிய உபாசனமோ நான் வேண்டாம்னு சொல்லல, ஏதாவது ஒரு உபாசனம் இருக்கணும் மனசை அடக்குவதற்கு, அது ஒரு வழி, அந்த வழியாக போனாதான் ஆத்ம தத்துவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றதற்காகத்தான். ஆகையால் தான் தஸ்ய தத்வரம் தத்வரம் இத்யுபாசிதவ்யம் இதிஹி வக்ஷ்யதி இந்த உபநிஷத்தை மேல போய் சொல்றது அப்படின்னு கேனோபனிஷத்து வாக்கிய பாஷ்யத்துல மூணு காரணங்கள் சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த கதையானது எதற்காக சொல்லப்பட்டது, அது ரொம்ப மனுஷியாளுந்து ரொம்ப அதிகமாக வேதாந்தத்தில் பிரயத்னத்தை எடுத்துக்கொள்ளடும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளவு சுலபம் இல்லை, இந்த ஜென்மாவில் நமக்கு கிடைச்சிருக்கு அது அப்படியே விட்டுறப்படாது, அதுக்கு அதிகமான ஒரு முயற்சியை அவசியம் எடுத்துக்கொண்டு இந்த ஜென்மம் முடியறதுக்குள்ள அதை அடைஞ்சு ஆகணும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. முதல் கர்வம் ராகம் துவேஷம் இவைகள்லாம் இருந்தால் ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது, அவைகளை நீக்கி மனுஷனுக்கு சமதமாதிகளை வரவழைத்துக் கொள்ளணும் என்பதற்காக சொல்லி. மூணாவது சகுணோபாசனம் என்றால் அது அவ்வளவுத்தானே அப்படின்னு லைட்டா அதை தள்ளிவிடப்படாது. சுத்த பிரம்மத்தை அப்பப்பொழுது நாம சிரவணாதிகள் பண்ணி கொண்டிருக்கோம், ஆனா மற்ற நேரங்கள்ல சகுணோபாசனத்தை விடப்படாது, அதுவும் மிகவும் முக்கியம் அப்படின்னு காட்டுவதற்காக இதை சொல்லியிருக்கு அப்படின்னு மூணு காரணங்களை சொல்லி அது கதை ஏன் சொல்லியிருக்குங்கிறதுக்காக சொன்னார். இப்ப அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார், பிரம்ம தேவே பியோ விஜிகே, இங்க பிரம்மான்னு சொல்லியிருக்க என்னது, பிரம்மா இது பரஹா லிங்காது, பிரம்மான எதை சகுண பிரம்மமோ அல்லது சதுர்முக பிரம்மமோ, இந்த நாலு முகத்தோட இருந்துட்டு வேதங்களை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே உலகத்தை உண்டு பண்ணிக்கொண்டே தாமரை மேல உட்கார்ந்துட்டு சரஸ்வதிக்கு ஆத்துக்காரரா உத்தர நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் பிரம்மான், அவர் இல்ல. இங்க சொல்லக்கூடியதான பிரம்மான்னா என்ன அர்த்தம், பிரம்மம் சுத்த பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மஹி பரஹா, ஏன்னா பிரம்ம சப்தத்துக்கு பிராமணன் அர்த்தம், பிரம்ம சப்தத்துக்கு சரஸ்வதி ஆதகாரம் அர்த்தம். பிரம்ம சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. வேதத்துக்கு பிரம்மான்னு பேர். அந்த அர்த்தங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. இங்க பிரம்மான்னா என்ன அர்த்தம்? சுத்த பிரம்மம். பிரம்மை பரஹா ஏ லிங்காத். இங்க ஒரு அடையாளம் இருக்கு, அதற்காக என்ன அடையாளம்? நஹி அந்யத்ர பராது ஈஸ்வராது நித்ய சர்வஜாது பரிபூய அக்ஞாதீன் திருணம் வஜ்ரீகர்த்தும் சமர்த்தம் சாமர்த்தியம் அஸ்தி. இங்க மேல போய் ஒரு சின்ன புல்லை கொண்டு வந்து தூக்கி போட்டார். அந்த பிள்ளை எரிக்கக்கூடியதான சாமர்த்தியம் அக்னி பகவானுக்கு இல்லாம போயிடு. அக்னி பகவான் வந்தார், இதை என்ன தெரிஞ்சுக்கணும்னு வர்றார். நீ யாருன்னு, எனக்கு அக்னின்னு பேரு, ஜாத வேதஸ்ன்னு பேரு, இல்லாம ரொம்ப தன்னை பத்தி வசத்தியா பிரசஸ்தமாக கேட்டுக்கொண்டார். சரி, உமக்கு ரொம்ப இவ்வளவு ஒரு கௌரவம் இருக்குன்னு தாங்கள் கருதுவேளையானால் சந்தோஷம்தான். ஆனா எனக்கு முன்னால இந்த பிள்ளை எரிச்சு காமிங்கன்னு ஒரு பிள்ளை போட்டார். அந்த பிள்ளை ஒன்னும் எரிக்க முடியல. வித் ஆல் இஸ் மைட்டி எஃபர்ட் ஒன்றும் பண்ண முடியல. என்ன சுவாமின்னார், அந்த சக்தி எல்லாம் போயிடும். அந்த பில்லுக்கு அக்னியால் எரிக்க முடியாதான ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்திருக்க. கீழே நம்ம என்ன பண்ணோம், கீழே பதபாஷ்யத்தில் சொல்லும் பொழுது அக்னிக்கு இருக்கக்கூடியதான சாமர்த்தியத்தை அவர் வாங்கி கொண்டார். ஆகையால் அக்னியானது ஒண்ணுமே பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிடும். போன பதபாஷ்யத்தில் அக்னி பகவானால் அதை எரிக்க முடியல. ஏன்? அக்னி பகவான் இடத்துல இருக்கக்கூடியதான எரிக்கக்கூடியதான ஒரு சக்தியானது தத்தேஜோ வித்தி மாமகம், என்னுடைய சக்தி தான் சாயால் அதனால நான் வித்ரா பண்ணிட்டேன். ஆகையால் அக்னிக்கு ஒரு சக்தியும் இல்லை. இது அப்ப புரிஞ்சிடும். இப்ப என்ன சொல்றோம், அக்னி பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்தி அவர் இடத்துல இருக்கு, பாவம் அதை வாங்கிக்கல. ஆனா என்ன பண்ணினார், இந்த பிள்ளை வஜ்ராயுதமா ஆக்கிவிட்டாராம். அவருடைய சக்தி சாமர்த்தியங்களை இங்க ஒண்ணும் பண்ண இல்ல, ரிசல்ட் ஒண்ணுதானே சார். நான் அதுவா சொன்னேன், விவகாரம்னார். பிரம்மமானது எதை வேணும்னாலும் பண்ணலாம், இந்த எண்டலையும் டேக்கிள் பண்ணலாம், அந்த எண்டலையும் டேக்கிள் பண்ணலாம். விவகாரம் இங்க என்ன பண்ணிட்டார், அந்த பில்லு இருக்கு பதில அத வஜ்ராயுதம் மாதிரி அக்னியினால் எரிக்க முடியாத அளவுக்கு சாமர்த்தியம் அங்கே கொடுத்தார். அதனால என்ன ஆச்சுன்னார், அக்னி விவகாரம் கர்வம் குறைச்சதுன்னு. அது நகி அக்னியா நகி அந்யது அந்யத்ர பராது ஈஸ்வராது, சுத்த பிரம்மத்தை தவிர வேற யாராலையும் நித்திய சர்வஜாது, அவரத்தர் தான் நித்தியம் சர்வஜம். எஸ் சர்வஜ சர்வவிதம், எப்பொழுதுமே சர்வஜானம், எல்லா விஷயமான ஜானங்களும் அவருக்குத்தான் இருக்கு. நித்திய சர்வஜாது பரிபூய அக்னியாதி, அக்னி வாயு இந்திரன் இவாள்லாம் அகௌரவப்படுத்தி பரிபவம் பண்றதுன்னா அகௌரவப்படுத்தல், அப்படி அவளுக்கு அவளை அகௌரவப்படுத்தி அக்னியாதியின் திருணம் வஜ்ரீகர்த்தும் சாமர்த்தியம் அஸ்தி, ஒரு பிள்ளை வஜ்ராயுதமாக பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அவருக்கு இருக்கா. அந்த பிள்ளை கூட எரிக்க முடியாதான ஒரு சாமர்த்தியம் அது யாரால முடியும்? பகவானால தான் கொடுக்க முடியும். அதான் தன் நசசாக தத்துமித்யாதி லிங்காத். அதனால வேலையை சொல்றது பார்த்தோம், அந்த பிள்ளையும் எரிக்க முடியல அக்னியினால அப்படின்னு என்ன அர்த்தம்? இது சாதாரண பில்லு இல்லை சார், இது வேற பில்லு. நீங்க நினைச்ச மாதிரி ஆர்டினரியா அங்கே இருக்கக்கூடியதான இல்லை, இது வேற. ஏன் அப்படின்னு, அதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு சாமர்த்தியம் பகவான் கொடுத்திருக்கார். தன் நசஜாக தத்துவம் இத்யாதி லிங்காத் பிரம்ம சப்த வாச்சா ஈஸ்வரா இதி அவசியது. ஆயார் இங்க பிரம்ம சப்தத்தினால சொல்லக்கூடியவர் யாரு? சுத பிரம்மமே ஒழிய சதுர்முக பிரம்மத்தையோ ஹிரண்ய கர்ப்பரையோ வேதத்தையோ அல்லது ஒரு பிராமணனையோ சொல்லப்படாது. நகி அந்நதா அக்னி திருடம் தக்தம் நோத்சகதே வாயுர்வா ஆதாது, அப்படி சொல்லலன்னா இந்த கதையே சரியா வராது. ஒரு நெருப்பால ஒரு புல்லை எரிக்க முடியல, வாயுனால அதை தூக்கி அந்த பக்கம் போட முடியலன்னு அது சரியா வருமா? அப்ப என்ன இருக்கா, அது சாதாரண புல்ல இல்ல சார், அது அசைக்க முடியாதான ஒரு புல்லா தயார் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொன்னா தான் முடியும். அது பகவானால் தான் முடியும், மற்றவர்களால் முடியாது. அவ்வளவு அந்நதா அக்னிகே திருடம் தக்தும் நோத்சகதே வாயுர்வா ஆதாது ஈஸ்வரேச்சையா திருடமபி வஜ்ரீபவதி இது உபபத்தியதே. ஈஸ்வரேச்சை இருக்குமே ஆனால் அது புல்லா இருந்தாலும் அது வேற விதமா பண்ணலாம், விஷமா இருந்தாலும் அமிர்தமாக்கி விடலாம். விஷமப்யமிருதம் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரேச்சயா. விஷம் அமிர்தமாகும், அமிர்தம் விஷமாகும். ஆலாகலத்தை பரமேஸ்வரன் கொடுத்து விட்டார். அம்பாள் என்ன பண்ணினார், அமிர்தபயமான ஒரு தன்னுடைய கைகளால் அப்படி தொட்டாளாம். அது உள்ள போறப்ப எரிச்சுண்டே போறது, அது கழுத்தெல்லாம் கருப்ப போயிடுது. ஆனா அம்பாள் கிட்ட வந்து தொட்டா என்னையா ஆச்சுன்னு, அந்த விஷத்துக்கு அந்த பவர் போயிடுது, அமிர்தமாயிடுதான். அதுல இருந்து ஆரம்பிச்சார். என்ன ஆச்சுனர், போன பாகம் போகட்டும், இதெல்லாம் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கார், கூத்தாடிண்டே இருக்கார். தவஜன நீ தாட்டங்க மகிமா என்னையனர், அவ்வளவு அந்த சௌபாகியத்தினுடைய ஒரு மகிமை. அது விஷமா இருக்கட்டும், உலகத்தை எல்லாம் நாசம் பண்ணக்கூடியதான ஹாலாஹலம், ஹலாஹலம்னா மூலத்தையும் ஒரு க்ஷணத்துல எரிக்கக்கூடியதான விஷம். அப்படி இருந்த போதிலும் வெறும் கரஸ்பர்ச மாத்திரத்தினால என்ன ஆயிடுதுன்னு அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. அது யாரால முடியும், பிரம்மத்தினாலதான் முடியும். ஈஸ்வரேச்சையா திருணமபி வச்சரி பவதி இது உபபத்தியதே தத் சித்தி ஜகதா நியத பிரவருத்தே. அப்படிப்பட்டதான ஈஸ்வரன் பகவான் எங்கே சார் இருக்கார், சொல்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்க, நான் அப்படி பார்க்கலையே. உலகத்துல எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய புல்லையும் வஜ்ராயுதமா பண்ணக்கூடியவர் எங்க இருக்கார், நான் பார்க்கலையே, கேள்விப்படலையே, அவர் இருக்கார் என்று எப்படி தெரியும் சொல்றேன். அப்படிப்பட்டதான ஒரு பிரம்மம் எனக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கு என்று காண்பிக்கிறது அறிவது இவ்வுலகம் நியதமாக பிரவர்த்திக்கிறதுனால். காலம்பரம் எழுந்ததுமே 6 மணிக்கு சூரியோதயம்னு சூரியன் 6 மணிக்கு முழிச்சுக்கிறாரையே, ஒரு நாளாவது லேட்டா வரலையே. சாயங்காலம் 5:30 அஸ்தமனம்னு 5:30 கரெக்டா. சந்திர கிரகணம்னு அந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கோ அத்தனை மணிக்கு குடிச்சதோ இல்லையோ. அடுத்த அமாவாசைக்கு சூரிய கிரகணம், சூரிய கிரகணம் அந்த சமயத்துக்கு கரெக்டா தெரியறதா இல்லையா, அது ஒரு நொடியாவது முன்னாலையும் பின்னாலையும் போறதா. அப்படி நியதமாக இல்லாம அவர்கள் பண்றதுன்னா அவளுக்கு பின்னால யாரோ ஒருத்தர் ஏவரவர் இருக்காரு தெரிந்து கொள்ள வேண்டாமா. மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா அப்படின்னு ஏதோ ஒரு தத்துவத்துக்கு பயந்துத்தானே அவை எல்லாம் விலகி. நியதமாக இந்த சமயத்துல இது வரணும், இந்தந்த தேசத்துல இந்த வரணும் அப்படின்னு ஒரு நியத பிரவர்த்தி இருக்கும் பொழுது ஃபார் எனி டிசிப்ளின்ட் ஆக்ஷன் அதற்கு பின்னால ஒரு வியக்தி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எல்லாம் ஒரே மாதிரி நடக்காது. ஆகையால் அப்படி ஒரு பதார்த்தம் இருக்குன்னு நியாய குசுமாஞ்சலிங்கிற ஒரு கிரந்தத்துல உதயனாச்சாரியர் ஈஸ்வரன் இருக்கார் என்கிறதுக்காக ஒரு 12 அனுமானங்கள் காட்டினார். அதே போலயே பாமதிகாரர் சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல ஜென்மாத்தியதிகரணத்துல இந்த பிரபஞ்சத்தை பத்தி விஸ்தாரமாக சொல்லியிருக்க, அநேக கர்த்தபோக்திரு சம்யுக்தஸ்ய அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லியிருக்க. அவைகளுக்கெல்லாம் மூலமாக வழங்கிறது இந்த வாக்கிய பாஷை. இதுல இங்க கொடுக்கக்கூடியதான விஷயங்களைத்தான் விஸ்தாரமா அவா சொல்லி வச்சிருக்க. இதை நம்ம பாக்கிறதுனால்தான் அவ ஒரிஞ்சலதா சொல்லியிருக்காளோ என்ற ஒரு வியப்பு நமக்கு ஏற்படுறது. ஆனா பாஷ்யத்துல சொல்லாத விஷயம் ஒன்றுமே கிடையாது, சர்வமும் இந்த பாஷ்யத்துல. அப்படி பிரம்மமானது இருக்கு என்பதற்கு அர்த்தாட்சி என்ன அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதி அப்படி இருக்கட்டும். அனுமானத்தினாலேயே சொல்ல போற காரியா யோஜன திருத்தியா தேகே பதாத் பிரத்யேக தப்பதேக அப்படின்னு நியாய குசுமாஞ்சலியில சொன்னதான ஸ்லோகம் இருக்க, அதற்கு முழுக்க மூலம் இங்க இருக்கு. இத திங்கக்கிழமைக்கு பார்ப்போம். மந்திரம் இது 3வது கண்டத்துல முதல் மந்திரம். முதல் மந்திரம்னு சொல்றேன் தவிர சொல்ல வேண்டிய அம்சங்கள்லாம் சொல்லி ஆச்சுட்டேன். நாம் உபனிஷத்து எதை சொல்லணும்னு ஆரம்பிச்சதோ அதை சொல்லி முடிச்சாச்சு. எப்படி சொல்லி முடிச்சதுன்னு ஒரு கேள்வியை கேட்டு கேள்விக்கு சமாதான ரூபமாக சொல்லி அதை விஸ்தாரப்படுத்தி அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி பிறகு அதை அறியறதுக்கு ஒரு சாதனம் பிரதிபோத விதிதம் மதம். மனதில் எண்ணங்கள் இருக்கும் பொழுது எல்லா எண்ணங்களையும் வியாபித்ததான ஒரு ஸ்வரூபம். இது வாக்கிய பாஷ்யம். இதுக்கு சாட்சியும் தொடர்புடையது. சாட்சியும் சொன்னா அது பதபாஷ்யம் ஆயிடும். எண்ணங்களை வியாபித்ததான ஒரு ஸ்வரூபம், எல்லா எண்ணங்களையும் ஊடுருவி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இதை தெரிந்து கொண்டால்தான் ஆத்மனா விந்ததே வீரியம், வித்யா வீரியம் வித்யா விந்ததே பலம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி அதுக்கு பலமானது முக்திதான். சம்ச சமூல சர்வ சம்சார விதிர்மோக அதான் பலம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இந்த ஜென்மாவில் அது எப்படியாவது அடைஞ்சுத்தான் ஆகணுமப்பா அப்படின்னு சுகருத்வத்தா சொன்னார். இத்தனையும் சொல்லி முடிஞ்ச பிறகு தான் சொன்னதான பிரம்மம் இருக்க, எதை இருந்தால் புருஷார்த்தம் கிடைக்கிறதுன்னு சொன்னேனோ அந்த பிரம்மமானது ரொம்ப கஷ்டமா இருக்கு அறியறது, ரொம்ப துர்விஜ்ஞேயமாக இருக்கு. ஸோ அது ரொம்ப சுலபமாக இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற காரணத்தினால் மனுஷால் அதற்காக ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துக்கணும், அதிகமாக ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அது கட்டமோ இல்லையோ அதான் ஏதோ அப்படியே வந்துடும் நினைக்காதீங்க சார், கொஞ்சம் எஃபர்ட் எடுத்துக்கணும்னு சொல்லணும். அதற்காகத்தான் இந்த பிரம்மாதேவியோன்னு ஆரம்பிக்கிறது. ஏன்னா அக்னி வாயு இந்தன் முதலிய மகா பிரபாவசாலிகளா இருக்கக்கூடியதான தேவதைகளே சிரமப்பட்டுத்தானே அது அறிந்திருக்கா, அவளுக்கே அது சிரமம்னு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இன்னும் சிரமம் வேண்டி இருக்கும். அதனால நம்ம ஷுட் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்றதுக்காக ரொம்ப சிரமமா இருந்தாங்க விஷயம். ஆனா அவசியம் நீங்க அடைஞ்சுத்தான் ஆகணும், அது ஒண்ணுத்தான் வழி முக்திக்கே, வேற வழி இல்லை. ஆயால் அது எண்ணிக்கையாதான் பண்ணி ஆகணும், அதுக்காக இப்பவே பிரயத்னம் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக பிரம்மாதேவியை உபயோகிக்கேன்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னார். ஸோ இந்த மூணாம் கண்டத்துக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. ரெண்டாவது பிரயோஜனம் என்னன்னா, சாதாரணமாக மனுஷியாளுக்கு கர்வம்னு ஒன்று இருந்ததையானால் அதுக்கு மேல அந்த தத்துவத்தை அறிவது மிகவும் சிரமம். தத்துவத்தை அறிவதற்கு பிரதிபந்தகமா இருக்கிறது என்ன, இந்த கர்வங்கிறது, நான் அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேன் என்னால இவ்வளவு விஷயம் அப்படின்னு தன்னைத்தான் அதிகமாக நினைத்துக் கொள்வது, இது ரொம்ப சிரமங்கிற அபிப்பிராயத்துல இந்த கதையாக ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த கதையில அக்னி பகவான் வாயு பகவான் இந்திரன் இந்த மூணு பேருக்கும் அதிகமாக கர்வம் இருந்தது, நாங்க தான் ஜெயிச்சோம் விஜயம் எல்லாம் எங்களுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தார். அதனால என்னாச்சுன்னு அவளுடைய கர்வத்தை போக்கி அவளுக்கு புலனடக்கமும் மனசை அடக்கிறதுங்கிற ஒரு குணங்கள் வந்த பிறகு அதற்கு பிறகு பிரம்மோபதேசம் பண்ணியிருக்கீங்க. அதனால என்ன, இந்த ஆத்ம தத்துவத்தை அறியணுமையானால் ஒரு மனிதனுக்கு அகங்காரம் கர்வம் இவைகள் இருக்கப்படாது அப்படிங்கிறது காட்டணுங்கிறதுக்காக, சமதமாதிகளை விதிக்கணுங்கிறதுக்காக இந்த கதையானு சொல்லப்பட்டது அப்படின்னு ரெண்டாவது பிரயோஜனம் சொன்னார். அப்புறம் மூணாவது பிரயோஜனம் என்ன, கீழே அந்த சுத்த பிரம்மத்தை பிரத்திய வியாப்தமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாகவும் புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக கேவலமாக சாட்சியாக இருக்கக்கூடியதான ஏதாவது ஒரு ஸ்வரூபம்னு நான் சொன்னேனோ அது உபாசனையினால அது அடைய முடியாதுன்னு கீழே சொல்லிவிட்டேன். ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு, உபாசனையினால அதை முடியாது அறிவினால தான் முடியும்னு சொன்னேன். எப்போ உபாசனையினால முடியாதோ பண்ற உபாசனை விட்டுருவேன்னு நான் பார்த்து, சில பேர் காயத்ரி உபாசனோட விட்டுருவான் என்னடா அதனாலதான் வரப்போகுது, நமக்கோ மோட்சம் வேணும், மோட்சமா உபாசனையெல்லாம் கிடைக்க போறதில்ல, எதுக்காக உபாசனை பண்றது அப்படின்னு விட்டுருவாளோன்னு ஒரு பயம் வேதத்துக்கு என்ன பண்ணிதுன்னு. அப்பா உபாசனையை விடாதீங்கோ, உபாசனையினால மோட்சம் வராம போகலாம், ஆனா உபாசனையினால ஞானம் வருது பாருங்க, ஞானம் வரணுமே உபாசனை வரணுமா இல்லையா, ஞானம் எப்ப வரும், சிரவணாதிகள் பண்ணினா வரும். எப்படி சிரவணாதிகள் பண்ணினா வரும், ஒருமைப்பாட்டோட கூடியிருந்தான ஒரு மனதினால் பண்ணினா, அந்த ஏகாக்கிரமான ஒரு மனசு எதனால வரும், உபாசனையினால வரும். ஆகையால் உபாசனையும் ரொம்ப முக்கியம்தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கதை வச்சிருக்க. உபாசனை முக்கியம்தான் உங்களுக்கு இந்த கதையில இருந்து எங்க சொல்றதுன்னா, மேல போய் இந்த கதையில தசிய தத்வரம் தத்வரம் இத்யுபாசை தவ்யம் அப்படின்னு இத உபாசனம் பண்ணணும்னு வேற சொல்லு. ஆகையால் உபாசனையும் தேவைத்தான், ரொம்ப பேர் சொன்னா உபாசனை என்ன வேண்டியதில்லை அப்படின்னு நிந்த பண்றார், கர்மாக்கள்லாம் வேண்டியதில்லை உபாசனை வேண்டியதில்லைன்னு வேதாந்தத்துல சொல்றா சார். கர்மாவும் உபாசனையினால மோட்சம் வராதுன்னு நாங்க சொன்னமே ஒழிய, கர்மாவும் உபாசனம் நீங்க பண்ணப்படாதுன்னு எங்கேயுமே சொல்லல. இன்ஃபேக்ட் கர்மாவும் உபாசனம் ஒழுங்கா பண்ணுங்கன்னு தான் வேதாந்தம் சொல்றது, அத்தியனம் ஒழுங்கா பண்ணணும், கர்மாக்களை ஒழுங்கா பண்ணணும், ஆச்சாரத்தோடு கூடி இருக்கணும், எதையும் விடப்படாது, நல்ல வழியில இருக்கணும். நாவிரதோ துஷ்சரிதா நாசாந்தோ நாசமாகிதா அப்படின்னு கெட்ட நடவடிக்கை கெட்ட வழக்க இவைகள்லாம் விட்டாத்தான் சுவாமி முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சாஸ்திரம். ஆகையால் உபாசனைகள்லாம் தேவைன்னு சொல்றதுக்காகவும் இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க பிரம்மா தேவே வியோபிஜிக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பிரம்மான்னா சுத்த பிரம்மன் தான் அர்த்தம். எதுவுமே பிரம்ம பதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல அநேக அர்த்தம் உண்டு, பிரம்மான்னா சதுர்முக பிரம்மான்னு அர்த்தம் உண்டு, வாணி ஹிரண்யகர்பருங்கிறோமோ அந்த ஹிரண்யகர்பர்னு ஒரு அர்த்தம் உண்டு, அநேக அர்த்தம், பிராமண ஜாத்தின்னு அர்த்தம் உண்டு, பிரம்மான வேதம்னு அர்த்தம். ஆனா அந்த அர்த்தங்கள்லாம் இங்க கொள்ளப்படாது, என்ன பிரம்மன்னு சுத்த பிரம்மம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பிரம்மமானது ஒரு பிள்ளை முன்னால அகிரிக்கு முன்னால கூட முடிஞ்ச இதை எரி பார்க்கலாம்னு சொன்னது, அக்னினால எரிக்க முடியல. என்ன அக்னினால எரிக்க முடியாதான ஒரு சக்தி அந்த பில்லுக்கு கொடுத்திருக்காரு, அந்த திருணத்தை வஜ்ரீகரணமாக பண்ணினாரே, வஜ்ராயுதம் மாதிரி அவர் பண்ணினாரு, அந்த ததீச்சின்னு ஒரு மகர்ஷி ரொம்ப தபஸ் பண்ணிட்டே இருந்தார். இந்திரனுக்கு ஒரு ஆயுதம் வேண்டி இருக்கு, என்ன பண்ணணும்னா மகாவிஷ்ணுவை கேட்டோமே அத்தியதிகமாக தபஸ் பண்ணி கொண்டிருக்கார், அவருடைய முதுகெலும்ப எடுத்துட்டு நீங்க வஜ்ராயுதம் பண்ணின ஒரு ஆயுதம் பண்ணிடலாம், அதனால எல்லாரையும் நாசம் பண்ணலாம் அப்படின்னாரு. எப்படி தபஸ் பண்றவர்கிட்ட நம்ம கிட்ட பயமே சபிச்சு விட்டாரா என்னன்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுனர் போறார். நமஸ்காரம் பண்ணினார், என்ன பண்ணார், உங்க முதுகெலும்பு வேணும்னர், நான் பிராண விட்டுருவேன், அதனால எனக்கு என்னன்னா எனக்கு வேண்டியது அசுரால ஜெயிக்கலாம், அதுக்கு வேண்டி இருக்கிறார், சந்தோஷமா நான் தரேன், என்னுடைய சரீர பாகமானது உபயோகப்படுமே, ஏன்னா உமக்கு நான் கொடுக்க தயார்னார் கொடுத்தார், அதனால இந்திராயுதம் வஜ்ராயுதம் பண்ணிட்டானா, அந்த வஜ்ராயுதத்தை நாசம் பண்ணக்கூடியதான் ஆயுதம் ஒண்ணுமே கிடையாது, அப்படி அவ்வளவு பவர்ஃபுல் அது, அப்படி வஜ்ரம் மாதிரி பண்ணித்தான் அந்த பிள்ளையும், பிள்ளையும் வஜ்ராயுதமாக பண்ணின காரணத்தினால் என்ன சுவாமி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால், இது வந்து இந்த வஜ்ராயுதமா ஆக்கக்கூடியதான தன்மை சுத்த பிரம்மத்துக்கு தான் இருக்கு. என்ன, ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய தன்மையை கொடுக்கறது பிரம்மந்தான், நெருப்புக்கு எரிக்கிற சாமர்த்தியம், அதே விதமாக ஜலத்துக்கு நினைக்கக்கூடியதான சாமர்த்தியம், பூமிக்கு எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் யார் கொடுத்தது, பிரம்மந்தான் கொடுத்தது, அதனால சுத்த பிரம்மத்தினால தான் முடியும், பில்லுக்கு வஜ்ராயுதமாக ஆகக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் அது பகவானால் தான் முடியுங்கிறதுனால இந்த பிரம்மதத்துக்கு சுத்த பிரம்மந்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்ச பிறகு ஆரம்பிச்சது சுத்த பிரம்மம்ங்கிற சொல்லிட்டாரு, முதல்ல இருந்து நானும் பாக்குறேன் அந்த பிரம்மம் இருக்குன்னு எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சு, எங்க இருக்கு எப்படி இருக்கு, அதுவா அதற்காக அது இருக்குங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் காட்டுறாரு. இது தைத்தரியம்னு அசன் நேமத பவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுலிதே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பிரம்மங்கிறது ஒண்ணு இருக்கு, ஏன் வயஜனகத்வாத் ரசதமத்வாத் அப்படின்னு ஒரு ஆறு காரணங்கள் சொல்லி சுத்த பிரம்மம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார். அதே விதமாக இந்த சுத்த பிரம்மம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு பிரமாணமாக காட்டுவதற்காக, அப்படி பிரம்மம் இருக்காங்க அப்படின்னு இருக்குன்னு தீர்மானம் பண்ணணும்ங்கிறதுக்காக மேல பாக்கிற பாகமானது ஆரம்பிக்கிறது. அதை பார்க்க தத் சித்தி ஜகத நியத பிரவருத்தே தது, அந்த கீழே சொன்னதான அந்த பிரம்மம் இருக்கு என்றத சித்திக்கிறது ஜகதா நியத பிரவருத்தே, இந்த உலகத்துல சிலதெல்லாம் சைக்கிளிக்கல் மோஷன் வந்துட்டே இருக்கு, ரெகுலரா சில காரியங்கள் நடந்துட்டே இருக்கு, இந்த ரெகுலரா ஒரு காரியம் நடக்கிறது ஏன்னா இதை ஆட்டி வைக்கிறவர் ஒருத்தர் இருக்கணும், இல்லைன்னா இது தானா கரெக்டா வராது, அப்பப்போ வரலாம் அது இஷ்டமான சமயத்துல வரலாம், ஆனா கரெக்டா அதே மாதிரி வருதுன்னு என்ன அது பண்ணக்கூடியதான்னு ஒரு கர்த்தா ஒருத்தர் இருக்காரு. ஆபீஸ்ல போய் பார்த்தோம்னா 10 மணிக்கு எல்லாரும் வரா, 5 மணிக்கு எல்லாரும் போறான், என்ன சுவாமி இப்படி கரெக்டா நடக்கிறத, ஒருத்தர் காலை 6 மணிக்கு ஒருத்தர் 5 மணிக்கு ஒருத்தர் 4 மணிக்கு ஒருத்தர் 3 மணிக்கு ஒருத்தர் 5:10 அப்படிதான் வராங்கல்ல, ரெகுலரா வர இடத்துல பார்ப்போம், அப்படி கரெக்டா ஒரு சமயத்துக்கு வந்து ஒரு சமயத்துக்கு வர அப்படின்னா அதை நியமனம் பண்ணக்கூடியதான வியக்தி ஒருவர் இருக்கார், அந்த டிசிப்ளினை உண்டு பண்றவர் ஒருத்தர் இருக்கார், அது யாராவது சரியா இல்லைன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே விதமா இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா சூரிய சந்திராதிகள்னா அவாவா உதிக்கிறதெல்லாம் கரெக்டா அந்த சமயத்துல உதிக்கிறாளோ இல்லையோ, காத்து எப்பொழுதும் வீசிண்டே இருக்கோ இல்லையோ, அக்னி பகவான் எப்பொழுதும் எரிச்சுட்டே இருக்காரோ இல்லையோ, அப்ப இவாள்லாம் நியதமா இந்தந்த கர்மாவை பண்ணும்னு தூண்டினவர் ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையோ, ஈஷோதேதி சூரிய ஈஷாதிந்திரஸ்தாக்னிஷ்சிருத்யர்தாவதி பஞ்சமா அப்படின்னு ரொம்ப பெரியவாளா இருக்கிறவா கூட ஒரு ரெகுலரா ஒரு காரியத்துல ஈடுபட்டு கொண்டிருக்காள்னா அப்பொழுது அவளுக்கு பின்னால அவளை ஏவரவர் ஒருவர் இருக்கார் அப்படின்னு. இந்த உலகத்துல நியதமான பிரவர்த்திகள் நிறைய நடக்கிறது, சூரியோதயம் சந்திரோதயம் காத்து அசைகிறது நெருப்பு எரிக்கிறது இப்படிப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு மல்லிப்புஷ்பம்னு ஆரம்பிங்க அது அந்த சில நேரம்தான் வரும், டிசம்பர் புஷ்பம்னு அது அந்த சமயத்துல தான் வரும், காய்க்கிறதுன்னு மாங்கன்னு அதுக்கு ஒரு சீசன் தான், மற்ற சமயத்துல நீங்களை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு பத்திரப்படுத்தணுமே தவிர அதுக்குன்னு ஒரு சமயம் தான். அதே போல சில தேசங்கள்ல தான் சிலது முடக்கு ஆர்திரம் அறிவிச்சுக்கா, இந்த இதுல இருக்க மிளகெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது கேரளா சைடு தான் வரும், நீங்க என்னதான் பண்ணினாலும் கயாக்கா அலகாபாத்ல இங்க இருந்து எடுத்துன்னு போக அங்க ஒண்ணும் வராது. அதே போல இந்த மான் எல்லாம் இருக்கு பாருங்க கருப்பு புள்ளி மான் அது சில இடத்துலதான் இருக்கும் சில இடத்துல வராது, என்ன சுவாமி அதுக்கு ஒரு வழி. அதே விதமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான ஆடு எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுல முடியே கிடையாது ரொம்ப குறைச்சலா, இதே ஆடு ஹிமாலயத்துல போய் பாருங்க இந்த ஆடுதான் ஆனா உடம்பு முழுக்க கேட்கச்சக்காம முடியாது, என்ன அங்க ரொம்ப குளிரா இருக்கும் அதை போத்திக்கிறதுக்கு அதுக்கே வேண்டியிருக்கு அது பெட்ஷீட் யாரு தர பகவானே தயார் பண்ணி வச்சிருக்க. சில சில இடத்துல அதுக்கு தகுந்தா போல தயார் பண்ணி கொடுத்திருக்கார். பத்தில இவெல்லாம் யார் சார் பண்றாங்க? அது அதனுடைய ஸ்வபாவம்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்வபாவம்னு உங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க அதனுடைய ஸ்வபாவம்னு கேட்டீங்கன்னா மேல கேட்பேன், ஏன் சார் அந்த ஆட்டுக்கு அந்த ஸ்வபாவம், இந்த ஆட்டுக்கு அந்த ஸ்வபாவம் ஏன் வரலன்னு கேட்டேன்னா அதனையே ஸ்வபாவம்னு சொன்னேன்னு. நான் தானே கேட்கறேன் ஏன் அந்த ஸ்வபாவம் இதுக்கு வரலன்னா? இப்ப ஸ்வபாவம்ங்கிற கேள்விக்கு பதில் இல்லையேன்னு அர்த்தம். ஆகையால் அது அதனுடைய நேச்சர்னு சொன்னேனால் அதுக்கு சரியான சமாதானம் இல்லை. அப்ப என்னன்னா இந்த உலகத்துல சில காரியங்கள் நிகத்தமாக இந்த மரங்கள்லாம் இருக்கு பத்தில, அது பூமியில போட்டமை ஆனால் ஏன் மேல முளைக்கிறது, கீழே முளைக்க மாட்டேங்குது, ஏன் மேல வருது? அக்னி பகவான் இருக்காரு, அக்னி ஜுவாலை கீழே இருந்து மேல தான் ஏன் போறது, மேல இருந்து கீழே வர மாட்டேங்கிறது, ஏன் சொல்லுங்க பாக்கலாம். அங்கே கிருஷ்ண பரமாத்மா அது நாரதர் மேல இருந்து இறங்கி வர்றார் கிருஷ்ணன் வீட்டுக்கு முன்னால. அது என்ன சுவாமி, மேல இருந்து ஒரு ஜோதிஷ் வருது, இங்க லோகத்துல கலாம் நடுங்கினாலாம், இது அக்னி பகவானா இருந்தா ஜோதிஷ் கீழே இருந்து மேல தானே போகும், இது மேல இருந்து கீழே வருது, அதனால இது அக்னி பகவான் இல்லைன்னு. அப்ப வேற கிரமாதசவு நரதயத்ய போதிச கிட்ட வந்துன்னு ஏதோ ஒரு விசித்திரமான விபாவனாக்கிருதியும் ஏதோ ஒரு ஆக்கிருதின்னு பார்த்த கிட்ட வந்த பிறகு ஒரு மனுஷனா இருக்கும், இன்னும் கிட்ட வந்தாரா அப்பதான் கண்டுபிடிச்சாலாம் இது நாரதர் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதே விதமா லோகத்துல அகிரி பகவான் அந்த ஜுவாலை கீழிருந்து ஏன் மேல போகுது, மேல இருந்து ஏன் கீழே வரப்படாது, இவைகளுக்கெல்லாம் இது இப்படித்தான் நடக்கணும்னு ஒரு நியத்தமான ஒரு பிரவர்த்தி லோகத்துல கண்டிருக்கோம். அது வந்து நீங்க எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த காலத்துக்கு போனாலும் மாறல. இந்த ஊர்ல இருந்தா இப்படி இருக்கும், அந்த ஊர்ல அமெரிக்கால இருந்து போனா தலைகீழே வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேதாந்தத்துலாம் வரும், ஏன்னா ஒரு தோமோ உலமத சாக்கம் இது வேதாந்தத்துலாம் வருது. ஊர்ல இருக்கக்கூடியதான மரங்கள்லாம் கீழே வேறு மேல கலை, வேதாந்தத்துல மட்டும் என்ன மேல வேற கீழே கலைன்னா அப்படியாவது நமக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் திருப்பி போட்டுறான் பாருங்க அப்படியே வார என்ன வேதாந்தியார் தான் கண்டுபிடிச்சோம் எல்லாம் தலைகீழே பண்ணினா இவன் விவகாரம் முழுக்க. அது மாதிரி விவகாரம் என்னன்னா இப்படி ஒரு நியதமான ஒரு பிரவருத்தி ஒண்ணு வருது பத்தில, அந்த பிரவருத்திக்கு என்னன்னா இதற்கு நியாமகமாக ஒருவர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும். அதான் தத் சித்தி ஜகத நியத பிரவருத்தி ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்திபிஹி. ஸ்ருதிகள் என்ன ஸ்மிருதிகள் என்ன இவைகள்னால் நித்திய சர்வஜ்ஞ விஜ்ஞானே ஈஸ்வரே, நித்திய சர்வ விஜ்ஞானே எல்லா அறிவுகளும் இருக்கக்கூடியதாகவும் நித்தியமாகவும் இருக்கக்கூடியதான ஈஸ்வரன், சர்வாத்மனி சர்வசக்தௌ எல்லாவாக இருக்கக்கூடியதாகவும் எல்லா சக்திகளையும் உடையக்கூடியதான பரமாத்மா சித்தேவி. சாஸ்திரங்களில் சொன்ன போதிலும் அது இல்லைன்னு சொல்லல, வேதத்துல சொல்லியிருக்காரு சார் ரைட்டு, எஸ் சர்வஜ்ஞ சர்வவித எஸ் யஜ்ஞானம் எந்தவாயோ எல்லாம் சொல்றது ஸ்மிருதிகள்லயும் சொல்றது. ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லியிருந்த போதிலும் நமக்கு புரியுதா போல நமக்கு ஒரு லாஜிக் காட்டணும், நம்ம மனசுக்கு புரியணும்னா என்ன அர்த்தம், வேதத்துல சொல்லியிருக்குன்னா சரி வேதத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆனா நமக்கு புரியுதா போல ஒரு யுக்தியை சொன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் ஜாஸ்தி. அதற்காக சாஸ்திரார்த்த நிச்சயார்த்தம் உச்சது, ஆகையால் ஈஸ்வர சித்தி வேதத்தினால்தான், யுக்தியினால நாங்க சொல்லல, நாங்க உதயனாச்சாரியர் இல்ல, நியாய குசுமாஞ்சலியில யுக்தியினால பரமாத்மாவை சாதிக்கிறதுக்கு, ஆனா நாங்க பகவானுக்கு பிரமாணம் எதுங்கிறோம், வேதம்தான் பிரமாணம், ஸ்மிருதி தான் பிரமாணங்கிறோம், இருந்தாலும் யுக்தியும் சொல்லுவோம். யுக்தி எதுக்குன்னா நமக்கு புரியறதுக்காக, டு மேக் அஸ் ஹோம்லி, அதுக்காகத்தான் யுக்தி சொல்றோம். ஆனா பிரமாணம் எதனால, ஸ்ருதி ஸ்மிருதியில கிடைச்சிருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்திவே நித்திய சர்வ விஜானே ஈஸ்வரே சர்வாத்மனி சர்வசக்தௌ சித்தே அபி சித்தித்த போதிலும் சாஸ்திரார்த்த நிச்சயார்த்தம் உச்சதே, சாஸ்திரார்த்தமாக நமக்கு நன்றாக புடிபடணும் என்பதற்காக யுக்தியும் சொல்லப்படுறது. தஸ்ய ஈஸ்வரஸ்ய சத்பாவ சித்தி குதோ பவதீதி உச்சதே, அந்த ஈஸ்வரன் இருக்கிறார் என்கிறது என்னமாக ஏற்படுகிறது, என்னமாக புரிகிறது, குதா எப்படி பவதி ஏற்படுகிறது இது அப்படின்னா உச்சதே. யதிதம் ஜகது இந்த உலகம், உலகம்னா என்னன்னா தேவ கந்தர்வ யக்ஷ ரக்ஷ பிதரு பிசா ஜாதி லட்சணம், வேற எதுனா உங்களுக்கு ஞாபகம் வந்து சேர்த்துங்க, இவ்வளவுதான் தேவதைகளோ கந்தர்வாலோ யக்ஷாலோ ராட்சசாலோ பிதிரு தேவதைகளோ பிசாஜாதிகளோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவைகள்லாம் சேர்த்துதான் உலகம்னு பேரு. இதெல்லாம் தேவலோகம், வியத் இந்த ஆகாசம், அகம் பிருத்திவி பூமி, ஆதித்ய சந்திர சூரியன் சந்திரன், கிரக நட்சத்திர விசித்திரம், கிரகங்கள் என்ன நட்சத்திரங்கள் என்ன என்ன விசித்திரமா இருக்கு பார்த்தீங்களா, இங்க இருந்து பார்த்தீங்கன்னா அத்தியதிகமான ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறது. இவர்கள்லாம் மனுஷர்கள்லாம் யோஜனை பண்ணி பார்த்தா நமக்கெல்லாம் இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணவே தெரியல. வர வர நம்ம சயின்டிபிக் அப்ரோச்சா இருக்கு. அவ்வளவு தரும் இந்த ஆர்ட்டா அதை அனுபவிக்கிறதுங்கிறது தெரியல. கவி ஹிருதயத்துல பார்த்தா தான் தெரியும் அவனுக்கு சகரதயன்னு பேர். சின்ன விஷயமா இருந்தா அந்த மனசுல சம்பூர்ணமாக பூரிதமா அறிந்து கொண்டிருக்கிறவன் கவி. அப்படி உபரிகையில படுத்துட்டு இருக்கான். இந்த ஆகாசத்துல ஓட்ட விழுந்திருத்தோன்னு அவருக்கு கவலை வந்துருச்சு. இல்லைன்னா நட்சத்திரங்கள் எப்படி சார்னர் இந்த ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் இருக்கு பதில அதுல ஏதாவது ஓட்ட விழுந்திருந்தா இந்த ஒழுகும். ஒழுகினா அதுல என்ன பண்ணுவான், அதை எடுத்து டியூப் லைட்டுக்கு முன்னால வச்சு அதுக்குள்ள இருந்து பாப்பான் ஓட்ட இருக்கா இல்லையா. விவகாரம் என்ன, அது மாதிரி தேவலோகம் ஒரே பிரகாசமா இருக்கு, அதுக்குள்ள கருப்பாக இந்த ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசத்துல அங்கங்க இத்தனை ஓட்ட விழுந்ததுன்னா நம்ம கதி என்ன, அதனாலதான மழை வருதோ என்னமோ அப்படிங்கிறான் ஒரு கவி. சின்ன விஷயம்தான், அது எப்படி அவன் பாக்குறாங்கிற ஒரு அபிப்பிராயம் தான். அதே விதமாக இது சந்திர ஆதித்ய சந்திர கிரக நட்சத்திரம் விசித்திரம், இது ஒரு பெரிய விசித்திரம்னு. என்ன வேற யாராலையும் இந்த ஆகாசத்தை பண்ண முடியுமா, யோஜனை பண்ணி பாருங்க. அதை பண்றேன் இது பண்றேன், பெரிய கம்ப்யூட்டர் இந்த ரூம் அளவுக்கு இருந்தது. இப்ப என்னடா சின்னதா ஒரு நோட் புக் மாதிரி பேக்கெட் டைரி மாதிரி பண்ணிவிட்டான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க எதைதான் நடக்க முடியாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்க. வயர் இல்லாமலேயே டெலிபோன் பேசுறான், கார்ட்லெஸ் முன்னால கார்டு இருந்ததா இப்ப கார்ட்லெஸ், அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லாம கனெக்ஷனே இல்லாம இங்க கையில வச்சுட்டு இருக்கான். அது டிவி ஆன் ஆறுது ஆஃப் ஆறுது இதெல்லாம் நீர் பண்ணிட்டே இருக்க சொல்லாமே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு ஆகாசத்தை தயார் பண்ணி பாருங்க எப்படி பண்றது, நினைச்சு பார்க்க முடியுமா. அந்த பகவத் சிருஷ்டியை அனுபவிச்சதான் தெரியும், ஒரு புட்பமோ ஒரு பலமோ இவ்வளவு என்னமா தயார் பண்ணும், என்ன மாஸ் ஸ்கேல ப்ரொடக்ஷன். காலமே அந்த கோயம்பேடுக்கு போய் பாருங்க, லாரி லாரியா கொண்டு வந்து தள்ளுறான் சுவாமி, என்ன விவகாரம். அத்தனை பதார்த்தங்களும் உண்டாருத, அத்தனையும் தயார் பண்ணிட்டு இருக்காரு, என்னமா தயார் பண்ணிருக்க. அவருக்கு என்ன இண்டஸ்ட்ரியல் ரெசெஷன் வரலையோ, பரமாத்மாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, யோஜனை பண்ணி பாத்துருவா. மனுஷனுக்குதான் இவ்வளவு இருக்கு. விசித்திரம் கிரக நட்சத்திர விசித்திரம் விவித பிராணி உபபோக யோக்கிய ஸ்தான சாதன சம்பந்தி. விவித பிராணிகள், பிராணிகள்ல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்ல, மனுஷாளுக்கே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்குல்ல. ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கிறது, இன்னொருத்தர் ஒண்ணு பிடிக்கிறது. எனக்கு சிவப்பு தான் பிடிக்கும்னா என்ன தெரியும், சிவப்பு அகோரமா இருக்கேங்கிறான். இது ஒரு மஞ்சளா தான் இருக்குன்னு அந்த கோவிந்தா கலர் இருக்கிறான். எல்லாரும் மனுஷியால் தான் இருந்தா என்ன, ஒவ்வொருத்தருக்கு வெஸ்டர்ன் கலர் தான் பிடிக்கும்னா. அதெல்லாம் இந்த இங்கிலீஷ் கலர் தான் நன்னா இருக்கும் சார், இது என்ன பிராரப்தம், மஞ்சள் பச்சை எப்ப பார்த்தாலும் இதே வாங்குறே அப்படிங்கிறான். என்ன சுவாமி விவகாரம், ஏதோ ஒண்ணும் வஸ்திரம் வாங்கினா போறாதான், இல்ல இல்ல அது அழகா இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். லோகத்துல பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்குது. இந்த பிராணிகளுடைய ருச்சினா வைச்சித்யாது சிவமஹிமன ஸ்தோத்திரம் புட்பதந்தர் மகிழ்ச்சியாளுக்கு என்ன ருச்சினாம் வைச்சித்யாது, எத்தனை ருச்சிகள் எத்தனை விவகாரங்கள், விவித பிராணி உபபோக யோக்கிய ஸ்தானம், அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கா யோக்கியமான ஒரு இடங்கள், யோக்கியமான ஒரு பதார்த்தங்கள். கிருஷ்ண ஜெயந்தி வர்றது அடுத்த மாசத்துல செப்டம்பர் 2 வருது. அன்னைக்கு குழந்தைகளா இருந்த அவளுக்குன்னு சீடம் இருக்க பண்றேன், அதுல வயசான தாத்தாவா இருந்தா அவருக்கும் தனியாக பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் வெண்ணையை ஜாஸ்தியா போட்டு கடிக்கிற மாதிரி அவருக்கு. இந்த குழந்தைகளுக்கு அது கரகரான இருக்கணுங்கிற இவாளுக்கு தனியாக. என்ன சுவாமி ஒன்னேதான் ஒரு பதார்த்தம், யாரு எதை அனுபவிப்பாளோ அதுக்கு தகுந்த போல அவளை பண்றாளோ இல்லையா, அதான் விவித பிராணி உபபோகஸ்தானம். அவளுக்கு எதை கொடுத்தால் அது உபயோகமாக அனுபவிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த போல பல்வேறு விதங்களான பதார்த்தங்களை நாம பண்ணி கொண்டிருக்கோம். இத்தனையும் பகவான் சுட்டி பண்ணியிருக்க, அதோட இல்ல அதுக்கு வேண்டியதான இடங்களை, அது எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்ததான ஒரு இடம், அதுக்கு ஒரு காலம், அதுக்கு ஒரு தேசம், அதுக்கு ஒரு சம்பந்தம். தத் சாதன சம்பந்தி தத் அத்தியந்த குசல சில்பி பிறவி துர்ம நிர்மாணம், அத்தியந்த குசல சில்பி பிறவி. நீர் என்னத்தான் பண்ணுங்க எதைத்தான் வாசிங்க சொல்லுங்க, இவையெல்லாம் எவ்வளவுதான் நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாலும் இது இட் இஸ் இம்பாசிபிள் டு எவர் திங்க் மனசாபி அஜிந்த ரச்சனா ரூபசியன விவகாரம். என்னமா தயார் பண்ணினா, என்னமா ஒரு பதார்த்தம் இல்ல, யோஜனை பண்ணி பாத்தீரா, நிச்சயமா நடக்காதுன்னு அறுபடி பண்ணிருக்காரே உலகத்தை பாருங்க. அத்தியந்த தேச காலத்தை அத்தியந்த குசல சில்பி பிறவி துர்நிர்மாணம், அதை செய்வது ரொம்ப கஷ்டம். பாலைவனமா இருக்கு, அவ்வளவு தூரமா இருக்கு, வெயில் மண்டையை உடைக்கிறது. ஆனா அதுல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு ஜலம் எங்க இருக்குன்னு தெரியல, அங்க போய் இருக்க நிம்மதியா இருக்கு. இவ்வளவு அந்த நிழலுக்கு நிஜமான நிழலுடைய ஆனந்தம் அப்பதான் அவனுக்கு புரிஞ்சு. அவ்வளவு நிழல் உங்களுக்கு கொடுத்து ரட்சணம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மரம், அந்த மரமானது எவ்வளவு வெயில தான் தாங்கி கொண்டே இருக்கு, அது பாட்டுக்கு ஆனந்தமாக வெயில தாங்கி கொண்டே இருக்கு, உங்களுக்கு நிழலை கொடுத்துட்டே இருக்கு, நீர் அதனுடைய அழகில உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுல யாரால தயார் பண்ண முடியும், இப்படி இவனுக்கு நிழல்னு ஒண்ணு வரணும், அந்த நிழல் இவனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும், அதே போல வெயில்ல அது இருக்கணும், அது வெயில்ல ஆனந்தத்தை அனுபவிக்கணும். யார் சரி பண்ணி இந்த மரமானது ஒரு இடத்துல இந்த பனைமரம் இருக்கு அல்லது தென்னை மரம் இருக்கு, எவ்வளவு ஹைட்டுக்கு வளர்றது, எவ்வளவு பேக்கா தடிச்சாலும் அது அப்படியே தாங்கி நிக்கிறது, அதுக்கு வேற ஆனது எவ்வளவு ஃபார்ம் கிரவுண்டிங்ல இருக்கணும், அது எந்த இன்ஜினியரிங் வாட்சு எப்படி பண்ணி அதுக்குள்ள பண்ணார் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். நீர்பாடு வீடு கட்டணும், அதுக்கு இவ்வளவு பவுண்டேஷன் போடணும், இவ்வளவு போடணும், அவ்வளவு போடணும், என்னமோ சொல்லிட்டு இருக்கல, இதெல்லாம் எப்படி பண்ணினார் யோஜனை பண்ணி பார்த்துடலாம். அத்தியந்த குசல செல்வி பிறப்பி ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இருக்குன்னா அதுல அவ்வளவு விவகாரம் இருக்கு. அத்தனையும் துர்நிர்மாணம் தேச கால நிமித்த அனுரூப நியத பிரவர்த்தி நிவர்த்தி கிரமம். ஒரு தேசம் ஒரு காலம், யார் யார் எங்கெங்கே எப்ப பொழுது எதை தான் அனுபவிக்கணுமோ, நீர் இங்க இருக்கணும் அங்க இருக்கணும், எங்கேயோ பிறந்த ஓர இடத்துல பிறந்து ஓர இடத்துல விளையாடினார் கிருஷ்ணனை சொல்லும் பொழுது, அதே விதமாக நம்ம எங்கே பிறந்தோம், ஏதோ ஒரு கிராமாந்திரத்துல பிறந்தோம், வயதுக்காக எங்கேயோ வந்தோம், அதெல்லாம் விட்டுவிட்டு வேதாந்தத்துக்காக வேற எங்கேயோ வந்து தங்கி நின்று வியாபாரம் முழுக்க எங்க போறோமா யாருக்கு தெரியும், எந்த கணத்துல எங்க இருப்பான், என்ன சாப்பிடுவான், என்ன பண்ணுவான், எல்லாம் முன்னாலே ப்ரீ ஆர்டைன்ட். அது வேண்டாம் இது வேண்டாம் ஒண்ணும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியும். இன்னைக்கு இங்க சாப்பிடணும்னா அங்கே சாப்பிட்டா ஆகணும், அதுக்கு வேண்டியதான பதார்த்தம் அங்கே தயார் பண்ணி கொடுத்துட்டு பகவான் நீங்க இங்க இருக்கணும் அங்க இருக்கணும், எந்த நிழல்ல நீங்க எந்த சமயத்துல நீங்க இருக்கணும் சீமான குருக்கத்துல காலமே 8 to 9 ஒன்பது மணிக்கு நீங்க இருக்கணும்னு இங்க இருக்கணும். நம்ம விவகாரம் என்ன, முன்னால் நீங்க வேதாந்த வாசிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார் அவர், வந்த பிறகு நம்ம கேட்கறோமோ இல்ல தூங்குறோமோ அது அப்புறம் விவகாரம், இங்க இருக்கிறதுங்கிற விவகாரம் மட்டும் முன்னால கர்ம பலம். ஆகையால் தேச கால நிமித்த அதுக்கு ஒரு நிமித்தம் எதுவா இருந்தாலும் அது தூண்டுகோல் இருக்காது இங்கேயே.